கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நமது பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நமது அன்பின் கர்த்தராகி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு 31வது ஆவிக்குரிய மாநாட்டிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்றிணையவும், அவருடைய மேன்மையான சத்திய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும், தேவன் பாராட்டிட்ட இப்படிப்பட்டதான நல்ல ஈவுகளுக்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் வழியாக ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாநாட்டினுடைய இறுதி பகுதிக்குள்ளாக நாம் வந்து கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது கூட நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பானது பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள், கேதர் மை சேன்ஸ் டு கெதர் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இது 50வது சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம். இது வந்து ஒரு வெர்ஸ் பை வெர்ஸ் சப்ஜெக்டாக இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு முன்னோட்டத்தோடு நாம் இந்த நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடத்தில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை நம்ம பார்க்கும் பொழுது, முதல் இந்த ஒரு 50வது சங்கீதம் துவங்கும் பொழுதே ஆசாப்பின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். சோ யார் இந்த சங்கீதக்காரனாகிய ஆசாப் பார்க்க போறோம். மேலும் இது 1-23 வசனங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கு. சோ 1 வசனத்துல வல்லமையுள்ள தேவனை குறித்து அங்க வந்து சொல்லப்படுது. சோ வல்லமையுள்ள தேவன் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக வசனம் 2-3 வரைக்கும் பூரண வடிவுள்ள சியோன் அதை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்ததாக வசனம் 4-5 பரிசுத்தவான்களை கூட்டுதல் குறித்து அங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது வசனம் 6 தேவனே நியாயாதிபதி, God is judge, அது குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து வசனம் 7-13 வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், distinction between the servants of God, அதை குறித்து நாம் வந்து பார்க்க போறோம். அடுத்ததாக வசனம் 14 தேவனுக்கான நமது ஸ்தோத்திர பலி எப்படிப்பட்டதாக இருக்கணும் நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா கடைசியா 15-23 வரைக்கும் இறுதி மீட்பு மற்றும் ஆசீர்வாதம், அதை குறித்து நாம் என்ன பண்ண போறோம்னா நாம் வந்து பார்க்க போறோம். இப்போ முதல் வந்த ஒரு பகுதிகளாக கடந்து செல்லும் பொழுது யார் இந்த சங்கீதக்காரனாகிய ஆசாப், இவரை குறித்த ஒரு சில தகவல்கள் நாம பார்க்கும் பொழுது இவர் வந்து லேவியன், பெரகியாவின் குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1 புஸ்தகத்தில் இவரை பற்றிய குறிப்புகள் இருக்கு. இவர் வந்து சங்கீதங்கள் பாடுகிறவர்களுக்கும் வாத்தியங்கள் பயன்படுத்துறவர்களுக்கும் இப்படி இவர் வந்து தலைவராக தாவீதின் மூலம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். ஆசாப்பும் தாவீதை போல நல்ல சங்கீத தாளத்தில் ஒரு அருமையான ஒரு பாத்திரமாக அவர் வந்து இருந்திருக்கார். சிறந்த ஒரு இசை கலைஞனாகவும் அவர் இருந்திருக்கார். மேலும் இவரை குறித்து பார்க்கும் பொழுது வெங்கல கைத்தாளங்கள் வாசிக்கிறதில் இவர் வந்து சிறந்தவராக இருந்திருக்கார். இவர் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. மேலும் வருங்காலத்தை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைப்பதற்கும் இவரை வந்து தேவன் பயன்படுத்தியிருக்காங்க. சுவிசேஷ யுகத்தில் உள்ள புது சிருஷ்டிகளுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக தேவன் இவரை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் 50வது சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த 50வது சங்கீதம் ஆசாப்பினால தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக அது வந்து பாடப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். மேலும் இந்த ஒரு ஆசாப் எழுதின வேறு சங்கீதங்கள் பார்க்கும் பொழுது 50வது சங்கீதம் மற்றும் 73-83 வரைக்கும் மொத்தம் 12 சங்கீதங்கள் இவரால் வந்து பாடப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவர் பாடின அந்த ஒரு 12 சங்கீதங்களுமே தீர்க்க தரிசனம் அடங்கின ஒரு சங்கீதங்களாக இருக்குது. விசேஷமா நாம ரொம்ப நம்மளுக்கு வேதமானவர்களுக்கு பரிச்சயமான ஒரு வசனம், பலியினால் என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை கொடுக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை ஆசாப்பின் மூலமாக தேவன் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இப்ப இது ஆசாப்பை குறித்ததான ஒரு முன்னோட்டமாக ஒரு முன்னுரையாக இருக்கு அன்புக்குரிய சகோதர சோழர். அடுத்ததாக வசனம் 1 நாம வந்து பார்க்கிறோம், வல்லமையுள்ள தேவன், த மைட்டி காட் அப்படின்னு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் 50வது சங்கீதம் 1 வசனம்.
வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார்.
இந்த ஒரு முதல் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது இதுல ஒரு நான்கு விஷயங்கள் இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அடுத்தது வசனிக்கிறார், தினம் பேசுறார், அடுத்ததாக சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி மூன்றாவது விஷயம், நான்காவதாக சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுவதாக இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ நம்ம முதல் அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கும் பொழுது வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் யார் அப்படின்னா, இவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரியில ரீப்ரிண்ட் நம்பர் 3647 இந்த ஒரு விளக்கத்தை அங்க வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய வால்யூம்லயும் வந்து 67 பக்கத்துல இவரை குறித்து வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க, 5 வால்யூம். அப்போ யாவே எல் எலோஹிம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வல்லமையுள்ள தேவனாகிய யாவே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள, இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் கூட தான் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தொடர்புள்ள இருக்கிறோம் சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த வசனத்துல வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அப்ப இங்க தேவனுடைய பல்வேறு நாமங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட தேவன் கிட்ட தான் நாம் என்ன பண்றோம், ஒரு தொடர்புல இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அதுதான் இந்த ஒரு முதல் வார்த்தை நம்மளுக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கு. அடுத்ததாக இந்த ஒரு சங்கீதம் வந்து வல்லமையுள்ள தேவன் வசனிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பேசுறார். அப்ப பொதுவா தேவன் எவ்விதமா பேசுவார் அப்படின்னா, அப்ப சொன்னா இப்போ எபிரேயர்களுடைய நிருபத்தில் குறிப்பிடுறாரு, பூர்வ காலங்களில் தேவன் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னா தீர்க்கதரிசிகள் மூலமா பேசிட்டார். இந்த கடைசி நாட்களில் தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய குமாரன் மூலமாக திருவிழம் பற்றி இருக்கார் அப்படிங்கறத நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப தேவன் இப்படித்தான் பேசார் அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். மேலும் முதன் வசனத்துல பார்க்கும் பொழுது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுவதாக நாம படிக்கிறோம். சோ சூரியன் உதிக்கும் திசை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த சூரியன் உதிக்கும் திசை அப்படின்னா 1000 ராஜ்யத்தினுடைய துவக்கத்தை இது வந்து அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அன்புக்குரிய சகோதரர், இதை நிரூபிக்கும் வண்ணமாக மல்கியா தீர்க்கதரிசி தங்களுடைய வார்த்தைகள் அவர் குறிப்பிடும் பொழுது மல்கியா 1:1 வாசிக்கலாம்.
சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய வசனங்களை வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம் 1000 ராஜ்யம் குறித்ததான தெளிவான ஒரு கண்ணோட்டமா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சோதரில் அந்த ராஜ்யத்துல மட்டும்தான் தேவனுடைய நாமமானது ஜாதிகளுக்குள்ள எப்படி இருக்குன்னா மகத்துவமா இருக்கும். எல்லா இடங்களிலும் தூபம், அதாவது தொழுது கொள்ளக்கூடிய ஒரு முறை, தேவனுக்கு செலுத்தக்கூடிய அந்த ஒரு ஆராதனை முறைகள் அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அதிகமா இருக்கு. இப்ப பிரசன்ட் அந்த மாதிரி சூழல் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும்தான் தேவனை தொழுது கொள்றாங்க. குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டும்தான் தேவனுடைய வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப மேலும் அந்த ஒரு வசன பகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு குறிப்புகள் இருக்கு. அப்போ எப்படி இந்த ஒரு அறிவும் தெளிவும் ஆரோக்கியமும் அந்த ஒரு 1000 ராஜ்யத்துல அந்த ஜனங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் உதிக்கிறதுனால கிடைக்குது. சரி, எந்த சூரியன் உதிப்பதனால இப்படிப்பட்டதான அறிவும் தெளிவும் ஆரோக்கியமும் ஜனங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:2
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்.
அப்ப இந்த நீதியின் சூரியன் அப்படிங்கிற இந்த ஒரு அழகிய உருவகம் அது யாரை குறிக்குங்க? அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவருடைய அவர் வந்து ராஜாவுக்குரிய ஒரு வல்லமையோடையும் ஒரு அன்போடையும் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டோம்னா 1000 அரசாட்சியில தேசங்கள் ஆரோக்கியமடைய செய்யறார் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு நீதியின் சூரியன் நம்மளுக்கு நன்கு பரிச்சயமானதா, அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஒரு 1000 ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், 19:4.
ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்.
அப்போ இந்த ஒரு 19 சங்கீதத்துல சூரியன் மற்றும் மணவாளன் இல்ல இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு குறித்து அங்க வந்து பேசப்படுது. அதாவது தேவனுடைய மகிமையின் சத்தம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது மகிமையின் சத்தம் அவருடைய ஆட்சி பூமி எங்கும் அது வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவைகளில் சூரியனுக்கு ஒரு குடாரத்தை அங்க வந்து சாபிச்சிருக்கிறார். 5 வசனத்துல அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலி போல தன் பாதையில ஓட அது வந்து மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு. இதை சகோதரர் குறிப்பிடும் பொழுது ஒரு திறந்து வருகிற ஒரு கூடாரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு சூரியன் தன் மணவரையிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு மணவாளன் கூட கம்பேர் பண்ணி அங்க சகோதரர் குறிப்பிடுறார். அப்ப இந்த ஒரு வல்லமை மிக்க காட்சி 1000 வருடத்தை குறித்ததான நம்முடைய புரிதல் கூட அருமையா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அப்ப இது வந்து சூரியன் உதிக்கிறது அவருடைய 1000 வருட ராஜ்யத்தினுடைய துவக்கத்தை குறிக்குது. அடுத்ததாக அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுவதாக வசனம் குறிப்பிடப்படுது. அப்போ அஸ்தமனம் அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அஸ்தமனம் அப்படின்னா ராஜ்யத்திற்கு முடிவு இருக்கு, 1000 வருட ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு இருக்கா அப்படின்னா, 1000 வருட ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு இருக்கு, 1000 வருஷம் தான் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 1000 வருட ராஜ்யம் முடிவடையுமா? ஆம், முடிவடையும். எப்படி முடிவடையும், எப்ப முடிவடையும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம பார்க்கிறோம். முழு மனுக்குலத்தையும் உயிர்த்தெழ செய்யறது, ஆதாம் இருந்த அந்த ஒரு பரிபூர்ண நிலைக்கு அந்த ஒரு ஸ்தானத்திற்கு அவங்களை திரும்ப கொண்டு வர்றது, எல்லா எதிரிகளையும் கீழ்ப்படுத்தி பிதாவுக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கிறது. அப்போ 1000 வருட ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வரும் அந்த திரும்ப கொடுத்தல் வந்ததுக்கு அப்புறம். அப்போ இதுதான் அந்த ஒரு 1000 வருட ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு முடிவாக நம்ம வந்து பார்க்கிறோம். இது குறித்து தான் 1 கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு முடிவுண்டாகும், அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து பிதாவா இருக்கிறவருக்கு என்ன பண்றாருன்னா, ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம இந்த ஒரு 4 விஷயத்தை நாம வந்து பார்த்துட்டோம். அப்ப இந்த ஒரு 1 வசனத்தினுடைய அந்த ஒரு ஒழுங்கமைப்பு, அந்த ஒரு கட்டமைப்பு பார்க்கும் பொழுது 1000 வருட ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு துவக்கம் அது கிளியரா அங்க இருக்குன்னு சொல்லி நாம வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக வசனம் 2-3 வரைக்கும் நாம பார்க்கும் பொழுது ஒரு தலைப்பு, பூரண வடிவுள்ள சியோன், சியோன் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் பியூட்டி. அதுல நம்ம தலைப்புல நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம் 50:2.
பூரண வடிவம் உள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார்.
பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லிப்பட்டனா, பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சியோன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லருத்தமான இடம் எருசலேம்ல இருந்துச்சு, அங்கதான் தாவீதினுடைய சிங்காசனம் இருந்தத இடமாக அது வந்து இருக்குது. அப்போ தாவீதினுடைய சிங்காசனம் அப்படின்னா அங்க ஒரு ராஜரீகம் இருந்திருக்கு. சோ சியோனுக்கும் ராஜரீகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதன் மூலமாக என்ன பண்றோம்னா புரிந்து கொள்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப சியோன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சியோன் அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பரலோக அரசாட்சியையும் ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய ஒரு பாகத்தையும் வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இது வந்து அந்த ஒரு சியோனை குறித்ததான ஒரு விளக்கமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்த வசனம் நம்ம கடந்து செல்லலாம். 2 சங்கீதம் 6 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ராஜ்யத்தினுடைய விஷயங்கள் அங்க குறித்து அங்க குறிப்பிடுறாங்க. வாசிங்க.
நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார்.
ஆமாங்க, ஐ செட் மை கிங் அப்பான் மை ஹோலி ஹில் ஆஃப் சியோன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான் என் பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மேல என்னுடைய ராஜாவை நான் என்ன பண்றேன், நான் வந்து அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 2 சங்கீதம் அதாவது ராஜ்யம் துவங்கும் பொழுது இந்த ஒரு பூமியில் இருக்கக்கூடிய அந்த மோதல்கள் குழப்பங்கள் குறித்து அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அங்க வந்து குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த சியோனை குறித்து நிறைய விளக்கங்கள் நம்ம சங்கீதங்களே அதிகமா படிக்கிறோம். அவர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கலும் சியோன்ல எப்படி இருக்காருங்க, பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். மேலும் 87 சங்கீதம் 5 வசனத்துல சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை என்ன பண்றாருன்னா ஸ்திரப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முதல் உயிர்த்தெழுதல்ல பிறந்தவர்கள் தான் இந்த ஒரு பரலோக சியோன். திரைக்கு அப்பால யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற குறித்துதான் ஒரு லிஸ்ட் தான், அதைத்தான் இந்த ஒரு 87 சங்கீதம் 5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பார்க்கும் பொழுது வடதிசையில் உள்ள அந்த ஒரு சியோன் பர்வதம் அது ஒரு வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அது மகிழ்ச்சியா இருக்குன்னா, அதுதான் மகாராஜாவின் நகரம். சோ அந்த சியோன் மேலதான் அவர் ரொம்ப பிரியமா இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 14:1 நம்ம பார்க்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது சியோன் மலையின் மேலையும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய நாமம் தங்கள் நெற்றிகளில எழுதப்பட்டிருக்கிற 100,000 44,000 பேர்த்த நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்பொழுது சியோன் அப்படிங்கிறது அது ஒரு ஆவிக்குரிய பாகம், பரலோக அரசாட்சி அப்படிங்கறத நான் வந்து உணர்ந்து கொள்றோம். மேலும் இந்த ஒரு வசனத்தில் பார்க்கும்பொழுது சியோனிலிருந்து தேவன் என்ன பண்றாருன்னா பிரகாசிக்கிறார். அப்ப தேவன் பிரகாசிக்கிறார் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய மகிமை கிறிஸ்துவின் மூலமாக ராஜ்யத்தில் அது வந்து பிரகாசிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் ஒன்னு நாம பார்த்தோம், 50:1 வசனத்துல வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனிக்கிறார் பேசுறாருன்னு பார்த்தோம். 2 எப்படி இருக்குங்க, தேவன் அவர் வந்து பிரகாசிக்கவும் செய்யறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் சியோனிலிருந்து பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து 50:3 வசனம் நாம கடந்து செல்லலாம்.
நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
இப்ப நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மௌனமாயிரார், டு நாட் கீப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் மௌனமா இருந்த ஒரு காலம் இருக்கு. எப்ப அப்படின்னா தேவனுடைய மௌனம் அப்படிங்கிறது ஆபேலினுடைய அந்த ஒரு காலம் முதல் தேவனுடைய ஊழியர்களை ரொம்ப ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். இதோடு கூட சங்கீதக்காரனும் என்ன பண்றாருன்னு போராடுறார், ஏன் நீங்க மௌனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனும் போராடுறார். 74:10 தேவனே எதுவரைக்கும் சத்ரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூசிப்பானோ, தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும், மதியின நாளே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நீங்க நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அங்க சங்கீதக்காரனும் போராடுறார். அப்போ தேவன் மௌனமா இருந்தாரா? ஆம். ஏன் அப்படின்னா தீமை அனுமதிக்கப்பட்ட அந்த ஒரு காலத்தின் போது தேவன் 6,000 மௌனமாக இருந்திருக்கார். ஏன்னா மனுக்குளம் பாவத்தினுடைய அந்த ஒரு கடினத்தன்மை குறித்தும் பாவத்தினுடைய அந்த ஒரு விளைவுகளை குறித்தும் கற்று உணர்வது அவங்களுக்கு அவசியம். அவங்க கண்டிப்பா ஒரு லெசன் என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். அதனால தேவன் மௌனமா இருக்கார். இப்ப தேவன் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் மௌனமா இருப்பாரான? இல்ல. ஆனா இறுதியாக நியாய தீர்ப்புக்கான அந்த ஒரு நேரம் வருது. தேவன் இனிமேல் மௌனமா இருக்க மாட்டார். அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும் என்று வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ அக்னி அப்படிங்கறது நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அக்னி அப்படிங்கறது எங்க சகோதரர் குறிப்பிடும் பொழுது பகுத்தறியும் ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அங்க வந்து குறிப்பிடுறார். மேலும் அக்னி அப்படிங்கிறது பியூரிபிகேஷன், சுத்திகரித்தலுக்கும் ஒரு அடையாளமாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அக்னி அப்படிங்கிறது நேர்மறையாகவும் நம்ம பயன்படுத்துறோம், எதிர்மறையாகவும் பயன்படுத்துறோம். நல்லது மற்றும் தீமை ரெண்டுக்குமே நாம் என்ன பண்றோம்னா அது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிபரருடைய அந்த ஒரு பிரசனத்தினுடைய அறிகுறியில அந்த ஒரு அக்னியும் அடங்கி இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் சீனாய் மலையில அவர் வந்து அக்னியின் மூலமாகத்தான் வந்து இறங்கியிருக்கார். அப்ப அந்த அக்னி எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கிருந்த அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் நியாயாதிபதி, மாபெரும் நியாயாதிபதி கிட்ட இருந்து நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு காட்சி. இது அப்படியே நம்மளுடைய ஒரு பகுதிக்கு எப்படி பொருந்து வருதுன்னா, ராஜ்யம் நிறுவப்படும் போது அதே போல உலகத்துல நடக்கும் அப்படிங்கறத அது வந்து அடையாளப்படுத்துது அன்புக்குரிய சகோதர சொல்ல. ஆனா இந்த ஒரு நியாய தீர்ப்பு முதலாவது எங்க தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய வீட்டிலிருந்து தூங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சொல்ல. அதுதான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும், அக்கினி வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறாரு, அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கும், நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும், அவைகளை பொன்னை போலவும் எப்படி இருக்கு வெள்ளியை போலவும் புடமிடுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம பார்க்கிறோம், ஜட்ஜ்மெண்ட் பிகன்ஸ் வித் தி சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நியாய தீர்ப்பின் அக்னியானது ஒவ்வொருத்தருடைய குணலட்சணத்தை, ட்ரூ கேரக்டரை அது வந்து என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போ நம்ம எவ்வளவு முதலாவது நம்ம கிட்ட இருந்து துவங்குது அப்படின்னா, எவ்வளவு ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எவ்வளவு ஒரு நேர்மை உள்ளவர்களாக, எவ்வளவு ஒரு உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக நம்ம நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அவருடைய குமாரனை அனுப்பி என்ன பண்றாருன்னா சத்தியங்களை வந்து சுத்திகரிச்சிருக்கார். நம்மளையும் என்ன பண்ணிட்டு வர்றாருனா அவருடைய வசனங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக சுத்திகரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது 2:3 ஒரு விளக்கமாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 4:5 நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தவான்களை கூட்டுங்கள், கேதரிங் ஆஃப் தி செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு, 50:4 நாம வாசிக்கலாம்.
அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார்.
அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, உயர இருக்கும் வானங்களையும் உயர இருக்கும் பூமியை கீழே இருக்கக்கூடிய பூமியையும் கூப்பிடுறாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க தம்முடைய ஜனம் அப்படிங்கிறது நம்ம எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரதர் நம்முடைய ஏழாம் தூதன் சொல்லும் பொழுது 3:6-4:7 அவர் வந்து தெளிவாக வந்து குறிப்பிடுறார், அது வந்து கிறிஸ்டந்தத்தின் மீதான ஒரு தீர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் நம்முடைய இந்த பாடம் கொடுத்த ஒரு சகோதரர் சொல்லும் பொழுது, வானம் மற்றும் பூமி இந்த இரட்டை அடையாளங்கள் பெரும்பாலும் வந்து பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகையில் இருக்கும் பொழுது பூமியினுடைய மதம் மற்றும் அரசியல் சக்திகளை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஒரு ஆதாமினுடைய அந்த ஒரு வீழ்ச்சியிலிருந்து தேவனுடைய ஊழியர்கள் இந்த ஒரு பாவமான இந்த ஒரு உலகத்துல அதனுடைய தீய தாக்கங்களை எதிர்த்து தங்களால முடிஞ்ச வரைக்கும், தங்களால் என்ன முடியுமோ அது வரைக்கும் தேவனுடைய கிருபையினால அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு நியாய தீர்ப்பு தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தங்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தின் மீதான ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கு. மேலும் இவங்க இதை குறித்ததான காரியங்கள் தான் Volume 4 அருமுக தொல்ல மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றம் சாட்டப்படுதல் என்ற தலைப்பின் கீழாக கூட நம்முடைய ஏழாம் தூதன் அவருடைய குறிப்புகள்ல குறிப்பிடுறார். அப்ப கிறிஸ்தனுடைய பிரசன்னம் மற்றும் அந்த ஒரு சுவிசேஷ அறுவடையாக இந்த காலத்துல முதலாவது கலையாகிய பாபிலோன் அமைப்பின் மீது ஒரு நியாய தீர்ப்பாக அது வந்து உருவாகுதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவ மண்டலம் இந்த ஒரு தீவிரமான நியாய தீர்ப்புக்கு கீழே ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள அவங்க வந்து வரப்போறாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா பிரதான அறுவடையாளராகிய கிறிஸ்து வந்து என்ன பண்றாருங்க, அவர் வந்து அந்த ஒரு அறுவடை வேலைகளை செய்யறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் இயேசுனுடைய அந்த ஒரு ஊமையில பார்க்கும் பொழுது மத்தேயு 13:40 நாம் வந்து பார்ப்போம். அதாவது கலையானது எரிக்கப்பட்டது, அது குறித்து அங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா கலை போன்ற அந்த ஒரு தனி நபர்கள் அழைக்கப்படுவாங்களான்னா அப்படி அல்ல. அவர்கள் எதை விசுவாசிச்சாங்களோ, எதை அறிக்கை செய்தார்களோ அது பொய்யென நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அமைப்புகள் அங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அங்க வந்து அழிக்கப்படும். அப்ப இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை தொடர்ந்து புதிய வானங்களும் புதிய பூமியும் உருவாகக்கூடிய அந்த ஒரு செயல்முறை அங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு தீர்ப்பின் மூலம், இந்த ஒரு நியாய தீர்ப்பின் மூலம் உண்மையா அர்ப்பணித்தவர்களுடைய நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுல என்னவா இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவோட கூட்டி சேர்த்து. ஏன்னா உண்மையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உண்மையா இருந்திருக்காங்க, அதனால கிறிஸ்துவோட சேர்த்து கூட்டிக் கொள்ளப்படுதல் அப்படிங்கிற அந்த ஒரு மகிமையான ஒரு சுவாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் நாம பார்க்கும் பொழுது அடுத்த சங்கீதம் 55 பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்க. அப்ப இந்த ஒரு கூட்டி சேர்க்கப்படுதல் ஒரே நேரத்துல ரெண்டு இடங்களில ரெண்டு விதங்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இது எப்படி அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா, ரெண்டு விதமான கூட்டி சேர்த்தல். ஒண்ணு விசுவாச வீட்டுல கூட்டி சேர்க்கப்படுதல், விசிபிள் விசுவாச வீட்டுல கூட்டி சேர்க்கப்படுறது. அதாவது இதை நாம் எப்படி நாம புரிஞ்சுக்கலாம், அறுவடையின் காலத்துல கிறிஸ்துவ மண்டலத்திலிருந்து பரிசுத்தவான்களை வெளியே கூட்டி வந்து சேர்க்கிறது, இது ஒரு ப்ராசஸ், இது போயிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு இது ஒரு 55 ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். ஆனா இது ரெண்டு விதங்களும் நடக்குது. அதுல முதல் விதம் நம்ம பார்க்கும் பொழுது விசுவாச வீட்டுல கூட்டி சேர்க்கப்படுறது, அறுவடையின் காலத்துல கிறிஸ்துவ மண்டலத்திலிருந்து பரிசுத்தவான்களை வெளியே கொண்டு வந்து சேர்க்கிறது. அதான் நம்முடைய அன்பின் கர்த்தர் குறிப்பிடும் பொழுது Mark 13:27 சொல்றாரு, அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை உள்ள 4 திசைகளிலும் இருந்து அவர் என்ன பண்றாருன்னா கூட்டி சேர்க்கிறார். அப்ப இது வந்து சுவிசேஷ யுக அந்த ஒரு அறுவடையினுடைய ஒரு முடிவு காலத்தை இது வந்து குறிப்பிடுது. அப்ப இது ஒரு பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு சாக்கியமாக ஒரு பாக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க இந்த ஒரு ஆவிக்குரிய பந்திக்கு கூட்டி சேர்க்கப்படுறாங்க. ஆவிக்குரிய உணவு இல்லாத இடமாகி அந்த ஒரு பாபிலோன்ல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியே கொண்டு வரப்பட்டு ஆவிக்குரிய ஒரு போசித்தலின் மூலமாக அவங்க வந்து கிருபை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் Luke 17:37 பார்க்கும் பொழுது அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அப்ப நாம இந்த ஒரு அறுவடையின் காலத்தில் இந்த ஒரு ஆவிக்குரிய போசித்தலின் மூலமாக நம்ம கூட கிருபை பெற்றிருக்கோம், அதையும் நம்ம பார்க்கிறோம். மேலும் வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியில நின்று தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவன் இடத்துல நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது விசேஷமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். லவோதிக்கேத சபையினுடைய அந்த ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய உண்மையான பரிசுத்தவான்களாகிய சபை வகுப்பார் கிறிஸ்துவோட போஜனம் பண்ணக்கூடிய மேலான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. ஒரு வாக்குத்தத்தமாக இங்கு வெளிப்படுத்தல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய உரையாடல்கள் நம்முடைய கிரியைகள் கூட ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சகோதரர் குறிப்பிடுறார். ஏன் நம்மளுடைய கிரியைகள் நம்முடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் ரெக்கார்டு ஆகுது அப்படின்னா, யார் தேவனுடைய சம்பத்தாக யார் அவர் விரும்பக்கூடிய ஒரு ஆபரணமாக போய் சேருவாங்க அப்படிங்கறக்காக நம்முடைய அனைத்து செயல்களும் என்ன பண்ணுனா 24 மணி நேரமும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதை இங்க நம்முடைய சகோதரர் வந்து குறிப்பிடுறார். இது முதல் விதமான ஒரு கூட்டி சேர்த்தல். அடுத்தது இரண்டாவது விதமான ஒரு கூட்டி சேர்த்தல் நம்ம பார்க்கிறோம், பரலோக வீட்டில் கூட்டி சேர்க்கிறது, இன்விசிபிள். பரிசுத்தவான்கள் இயேசு கிட்ட கூட்டி சேர்க்கப்படுவதற்கான இரண்டாவது வழி என்னன்னா, திரைக்கு அப்பால பரலோக வீட்டில் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்தல், பியாண்ட் த வேல் டு த ஹெவன்லி ஹோம், அங்க கூட்டி சேர்க்கப்படுது. அப்ப அதுவும் அங்க என்ன ஆகுதுங்க, இங்கேயும் நடந்துட்டு இருக்கு அறுவடை வேலை, அங்கேயும் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது குறித்து தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4:16
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்து போல வாழ்ந்து மரித்தவங்க அப்படி இருக்கிறவங்க முதலாவது எழுந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இது மகிமையில் கூட்டி சேர்க்கப்படுதல். அப்ப கடைசியா உண்மையுள்ளவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு மாபெரும் பரிச அந்த கூட்டி சேர்க்கப்படுதல அவங்க வந்து பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு உண்மைத்தன்மைக்கான இறுதி அங்கீகாரம் மற்றும் பரிசாகிய அந்த ஒரு மகிமையில் கூட்டி சேர்க்கப்படுதலாக இருக்கு. எதன் மூலமாக அந்த ஒரு சபை வகுப்பார் அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படின்னா, வழியின் மூலமாக. அப்ப எந்த பலியின் மூலமாக அங்கீகரிக்கப்படுறாங்கன்னா, நம்முடைய ஜீவ பலியின் மூலமாக, அவர் லிவிங் சாக்ரிஃபைஸ், அந்த ஜீவ பலியின் மூலமாக அங்கீகரிக்கப்படுறாங்க. அப்ப ரோமர் 12:1 அந்த ஒரு பார்வையில பார்க்கும் பொழுது, சபை வகுப்பார் சில வகையான பலிகளை ஏறெடுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அது தவிர்க்கவும் முடியாது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வந்து ரொம்ப வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்ன பவுல் வந்து குறிப்பிடுறார். அப்ப ஜீவ பலியா கொடுக்கணும் நாம கொடுக்கறோம்னு வந்திருக்கோம். நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி, நம்முடைய அபூர்ணமான பாவமுள்ள தேவனுக்கு பயனற்ற சரீரமானது எந்த வகையில ஜீவ பலியா கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? நம்ம இவ்வளவு பாவத்துல அந்த விஷயங்கள்ல இன்னைக்கு இருந்தாலும் எப்படி நாம ஜீவ பலியா கொடுக்கறது அப்படின்னா, இதற்கு சரியான பதில் நாம பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுறோம். சோ அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, நம்முடைய பலிகளை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக அவர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி நாம் பாக்குறோம். அப்ப இந்த ஒரு கிருபையினாலதான், இந்த ஒரு புண்ணியத்தினாலதான் நம்முடைய நீதிமானாக்கப்பட்ட அந்த ஒரு மாம்சீக வாழ்க்கையை நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நம்முடைய பிதாவுக்கு நாம் அர்ப்பணிக்கிறோம். அப்போ நம்மையே ஜீவ பலியாக படைக்கிறது கொடுக்கிறது அப்படின்னா எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பினுடைய அந்த ஒரு பொருத்தனைய மற்றும் அந்த ஒரு உடன்படிக்கைய மரண பரியந்தம் உண்மையாக மாய்மாலமின்றி ஹிப்போக்ரைசி நடிக்காம, அதான் நம்முடைய சகோதரது நடிக்க கூடாது. தேவனுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நடிக்க கூடாது. நடிக்காம உண்மையாக தேவனுக்காக நம்ம எந்த ஒரு மனநிலையில நம்ம அவர் கூட அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தோமோ, அதே சிந்தையோடு தேவன் அனுமதிக்கிற வரைக்கும் நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் தேவனுக்காக உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் பலியினாலான உடன்படிக்கையாக இருக்கு. அப்ப நம்முடைய பலியினாலான உடன்படிக்கை அப்படிங்கிறது நம்முடைய மாம்சத்தை நம்முடைய மரணம் மட்டும் பலி செலுத்துறது, நம்முடைய மாம்சத்தை மரணம் வரைக்கும் இயேசுவை போல நாமும் ஜீவ பலியாக கொடுக்கணும். அப்படித்தான் நாம வந்திருக்கோம், அதை கொடுக்கணும். இது குறித்து தான் அப்ப சொன்ன இப்போ ரோமருக்கு எழுதும் பொழுது, ரோமர் 6:3-6 வரைக்கும் பார்க்கும் பொழுது, இந்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில இணைகள் ஒரு பேரல் அங்க வந்து கொடுக்கிறார். எப்படின்னா, ரோமர் 6:3 கர்த்தர் இயேசுவின் மரணம் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ அவருடைய மரணம் போல நம்முடைய மரணம் இருக்கணும் அப்படிங்கறது அங்க வந்து குறிப்பிடுறார். ரோமர் 6:4 கர்த்தர் இயேசுவின் மாம்சத்தை அங்க அடக்கம் பண்றாங்க. அப்போ நாமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், எப்படின்னா ஞானஸ்தானத்துல இப்ப முதலாவது, பின்னால நெஜத்துல அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து செல்லணும். அடுத்தது அதுலயே ஆறாம் வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கார். சோ நம்மளுக்கும் அப்படிப்பட்டதான மேலான ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் ஆறுல பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சோ நாமும் அவரோடு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறோம். இன்னும் தேவன் விரும்புற மாதிரி நாம என்ன பண்ணணும்னா அந்த அறையப்படுதலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லணும் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த ரோமர் ஆறாம் அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இதை அந்த ஒரு இரண்டு வசனங்களினுடைய ஒரு விளக்கமாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வசனம் ஆறுல பார்க்கும் பொழுது சங்கீதம் 50 வசனம் ஆறுல தேவனே நியாயாதிபதி, God is judge. வாசிக்கலாம் 50 சங்கீதம் 6 வசனம்.
வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி.
வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவன் தான் நியாயாதிபதி. சோ இந்த வானங்கள் அப்படிங்கறது நம்ம எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு புதிய வானம். ஏன்னா முதல்ல நம்ம பார்த்துட்டோம் புதிய வானம், புதிய பூமி உருவாக்கம் சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த ஒரு வானங்கள் அப்படிங்கிறது புதிய வானம். ஏன்னா பழைய வானம் அது தேவனுடைய நீதிய ரொம்ப ரேரா அரிதா தான் அது என்ன பண்ணுச்சுன்னா அது வெளிப்படுத்துச்சு. அதனாலதான் இங்க நம்ம பார்க்கிறோம் புதிய வானங்கள், புதிய பூமி, இதுதான் தேவனுடைய நீதியை அறிவிக்குதுன்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு வானங்கள் இங்க ஆறாம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வானங்கள் யார் அப்படின்னா கிறிஸ்துவையும் சபையையும் அடையாளப்படுத்துது. இவங்கதான் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு தேவனுடைய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவர் நீதி செய்ய போறார். இவங்க கூட இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா அதற்கு இசைவாக ஜனங்களை வழிநடத்த போறாங்கன்னு சொல்லி நான் பாக்குறோம். அப்ப தேவன் தான் உலகத்துக்கே நியாயாதிபதி, நியாயத்தையும் நீதியையும் அவர் என்ன பண்றாருன்னா கற்றுத்தருவதுதான் அவருடைய மகத்தான ஒரு வேலையா இருக்கு. அப்ப தேவன் எப்படி நியாயத்தையும் நீதியையும் கற்றுத்தரார் அப்படிங்கறதான் சங்கீதம் 19 வசனம் 7-9 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி ஜனங்களுக்கு நீதியை கற்றுத்தரார் அப்படின்னா சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் மூலம் கற்றுத்தரார், கர்த்தருடைய சாட்சி மூலம் கற்றுத்தரார், கர்த்தருடைய நியாயங்கள் மூலம் கற்றுத்தரார், கர்த்தருடைய கற்பனை மூலம் கற்றுத்தரார், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தின் மூலமாக கற்றுத்தரார், கர்த்தருடைய நியாயங்கள் அதாவது தீர்ப்புகள் ஜட்ஜ்மெண்ட் மூலமா அவர் வந்து கற்றுத்தரார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சங்கீதம் 19:7-9 வரைக்கும் நம்ம கவனிக்கும் பொழுது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனு குலத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரைகளாக இந்த வசன பகுதிகள் வந்து இருக்கு. அப்ப இந்த ஒரு வசனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 அறிவிப்புகள் ப்ரொக்ளமேஷன், இது எதை அடையாளப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது அந்த 6 அப்படிங்கிறது 6 is the number of man, இது மனிதனுக்கான எண். அப்ப அவங்களுக்கு ஒரு நீதியை கற்றுத்தரக்கூடிய ஒரு வேலையை ராஜ்யத்துல அங்க என்ன பண்ண போறோம், தேவன் வந்து செய்ய போறாங்க. அதுதான் தேவனே நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் நம்முடைய சகோதரர்கள் குறித்து இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது தேவன் தவறே செய்ய முடியாத ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். தவறே செய்யவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் குறிப்பிடுறார். அப்ப ராஜ்யத்தினுடைய வேலைகள் முன்னேற்ற பாதையில அது போயிட்டு இருக்கும் போது கடந்த 6,000 வருடம் பாவம் மற்றும் அந்த ஒரு மரணத்தின் மூலமாக வந்த ஒரு அந்த ஒரு படிப்பினைகள் தெளிவுபடுத்தப்பட்டு தேவனுடைய நீதி புரிந்து கொள்ளப்படும். மேலும் இந்த ஒரு வசனம் நம்ம படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை நாம் விட்டுட்டோம், தேவனே நியாயாதிபதி சேலா. சேலா அப்படின்னா ஒரு மியூசிக்கல் பாஸ், ஒரு இடைநிறுத்தம். அங்க ஒரு இடைநிறுத்தம் வருது, ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் என்ன கற்றுக்கிறாங்களோ வாசிச்சிருக்கிறாங்களோ அதை சிந்திக்கிறதுக்காக அந்த ஒரு மியூசிக்கல் பாஸ் அங்க வருது. அப்ப அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சொல்லலாம், இதுவரைக்கும் நாம் என்ன கற்றுட்டு வந்திருக்கிறோமோ, இதுவரைக்கும் தேவனுக்கு எப்படி நாம நம்மளை பலியாக கொடுத்திருக்கிறோமோ, இன்னும் எப்படி நாம கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு இடைநிறுத்தம், ஒரு மியூசிக்கல் பாஸ் மாதிரி நம்மளும் நம்மளை என்ன பண்ணலாம்னா இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை நாம கொடுப்பதற்கு நாம் திட்டமிடலாம். இது அந்த ஒரு 6 வசனத்தினுடைய ஒரு விளக்கமாக பார்க்கிறோம். மேலும் வசனம் 7-13 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 50:7 வாசிங்கிட்டு தேவனுடைய ஊழியத்துல உள்ள வித்தியாசங்கள், டிஸ்டிங்ஷன் இன் த சர்வீஸ் ஆஃப் காட்.
என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன்.
அப்ப யார் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஜனங்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் கூட உண்மையா இருந்தவங்களும் இருக்கிறாங்க, சும்மா பெயரளவில் இருந்தவங்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப உண்மையா தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவங்களும் இருக்கிறாங்க, அப்படி அர்ப்பணிக்காதவங்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப உண்மையான இஸ்ரேலர்கள் இருந்திருக்காங்க, உண்மை இல்லாத இஸ்ரேலர்களும் இருந்திருக்காங்க. அப்ப தேவன் அவரை உண்மையா தொழுது கொள்ளாதவர்களுக்கு எதிராக தேவனுடைய சாட்சி இருப்பதாக இந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். இதை கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா வேறுபடுத்தி காட்டுறார். யோவான் 1:47 இயேசு நாத்தான்களை தன்னிடத்தில் வர கண்டு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரேலன். அப்ப இவர் கபடற்ற உத்தம இஸ்ரேலன்னா அங்க கூட யார் இருந்திருக்காங்க? கபடமுள்ள உத்தமம் இல்லாத அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களும் அங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்முடைய அன்பின் கர்த்தர் அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப இந்த ஒரு நாத்தானியல் இஸ்ரேலனாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து மோசேயினுடைய அந்த ஒரு நியாய பிரமாணத்தின் அடிப்படையில தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக வாழ்ந்திருக்கான்னு சொல்லி நான் பாக்குறோம். அப்ப அதே மாதிரிதான் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவை உண்மையா பின்பற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க, கிறிஸ்துவ பெயரளவுல பின்பற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க. கிறிஸ்துவ பெயரளவுல பின்பற்றவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு போதனை, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறை எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க பின்பற்றினதே எப்படிங்க, பெயரளவுல தான், சும்மா பெயரளவுல அவங்க பின்பற்றுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கிறிஸ்துவனுடைய ஒரு போதனை, அவருடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்ப இது நம்மளுக்கு கூட ஒரு எச்சரிப்பு தான். பெயரளவுல நம்ம இருக்கிறோமா அல்லது உண்மையுள்ள இதயத்தோட தேவன் கிட்ட நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமாங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்போ உண்மையினால பார்க்கும் பொழுது ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட மத்தியவர்கள் கூட தங்களுடைய வழியை தொலைத்து தங்களுடைய கவனத்தையும் தொலைத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் குறிப்பிடுறாரு. அப்ப இவங்க தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் தங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைய நீர்த்து போக செய்துட்டாங்கன்னு சொல்லி டைலூஷன் ஆஃப் தயர் கான்சிகரேஷன், தங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைய நீர்த்து போக செய்தாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அவருடைய போதகம் எந்த விதமான பயனையும் கொடுக்காது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். அதான் சுவிசேஷ யுகத்துல காணப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அந்த ஒரு 4 வகுப்பாரை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். முதல் வகுப்பார் முடிவு பரியந்தம் உண்மையும் வைராக்கியம் உள்ள சிறுமந்தை, இது ஒரு முதல் வகுப்பார். இரண்டாவது இறுதியில உண்மையுள்ளவர்களா பைனல்ல உறுதி இறுதியில் அந்த ஒரு விஷயத்துல உண்மையுள்ளவர்களா மாறினாலும் தங்களுடைய வழியில தங்களுடைய ஜீவியத்தின் போது கவனத்தையும் தேவன் மீது வைத்த அந்த ஒரு வைராக்கியத்தையும் தொலைத்த திரள் கூட்ட வகுப்பார் இரண்டாவது. மூன்றாவது இரண்டாம் மரண வகுப்பார், இவங்க கூட இந்த சுவிசேஷத்தில் இருக்காங்க. நான்காவதாக பெயரளவிலான கிறிஸ்தவர்கள், இந்த பெயரளவிலான கிறிஸ்தவர்கள் என்ன மைண்ட்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்துவோட ஏதோ ஒரு தொடர்புல இருக்கிறதா அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்லை, அவங்க எந்த தொடர்புல இல்ல, ஆனா நாங்க தொடர்புல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. இவங்களை குறித்துதான் நம்முடைய அன்பின் கர்த்தர் வந்து குறிப்பிடுறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பானே அல்லாமல், என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்றவன் அதுல பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி மத்தேயு 7:21 குறிப்பிடுறான். அதே 22 அந்நாள் அநேகர் என்னை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலதான நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலதான் நாங்க பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலதான் நாங்க அநேக அற்புதங்களை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் உங்களை அறியல, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க என் கூட தொடர்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அப்படிப்பட்ட தொடர்பு இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணிடுவேன் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க குறிப்பிடுறேன். மேலும் 50 8 வசனம் நாம கடந்து செல்லலாம்.
உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்வேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது.
உன் பலிகளின் நிமித்தம் நான் கடிந்து கொள்ள மாட்டேன், உன் தகன பலிகள் எப்போதும் வந்து எனக்கு முன்பாக இருக்கு. அப்ப இந்த தகன பலிகள் நமக்கு உற்சாக பலிகளுக்கான அந்த ஒரு நியாய பிரமாணத்தை நினைவுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த நியாய பிரமாணத்துல இது ஒரு தகன பலிகள் உற்சாக பலிகளை குறித்து தேவன் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை கொடுத்துட்டாருன்னா லேவியர் ஆகமம் 22:18 21 நாம் ஒரு வசனம் மட்டும் 18 வாசிக்கலாம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் தங்களுடைய பொருத்தனையின் படியாகிலும் உற்சாகத்தின் படியாகிலும் சர்வாங்க தகன படிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை செலுத்தணும் அப்படிங்கிறது அங்க வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப பாருங்க, உற்சாக பலிகளை அதாவது நல்ல கிரியைகளை தேவன் வந்து விமர்சிக்கிறது இல்ல, கடிந்து கொள்றது இல்ல. ஆனா நற்கிரியைகள், நல்ல காரியங்கள் மட்டும் நியாயத்தீர்ப்பின் நாள்ல போதுமானதா இருக்குங்களா? நல்ல கிரியைகள் மட்டும் நியாயத்தீர்ப்பின் நாள்ல போதுமானதா இருக்குமானா, குட் வொர்க்ஸ் ஆர் நாட் சபிசியன்ட் இன் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அது பத்தாது. அந்த இருதயம், இருதயத்தை தேவன் என்ன பண்றாருனா பாக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பெரும்பாலான பெயர் கிறிஸ்தவர்கள் தேவன் கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா தான தர்மங்கள் போன்ற நல்ல காரியங்கள் செய்யறாங்க. ஆனா அவங்க தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த ஊழியங்களுக்கு தேவன் அவங்களுக்கு நன்மை செய்வார்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்கள் கூட அவர் வந்து தொடர்பு கொள்றது இல்லைன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பலியை செலுத்துறதற்கு கைமாறாக தேவன் நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நாம் வந்து பார்க்கிறோம். அதத்தான் ஏன் அவசியம் இல்லைன்னா, 50 சங்கீதம் 9-10 உன் வீட்டில் இருந்து காளையையும் உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்றது இல்ல, சகல காட்டு ஜீவனங்களிலும் பர்வதங்களில் 1000-1000 திரிகிற மிருக ஜீவன்களும் யாருடையது? என்னுடையது. என்னோட என்னோட எனக்கு கொடுத்துட்டு எனக்கு நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேக்குறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? அதத்தான் அங்க வந்து கேட்கிறார் சங்கீதர். அப்ப எல்லாமே என்னுடைய இதுதான் அப்படின்னு சொல்றாரு. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் சாதாரணமாக இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது எந்த பொருட்களின் மீதும் அவர் வந்து ஆர்வமோ விருப்பமோ வைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே யாருடையதுங்க? எல்லாமே அவருடையதுதான். சோ எந்த பொருட்களிலும் அவர் ஆர்வமோ விருப்பமோ வைக்கிறது இல்லை. அப்ப நாம தேவனுக்கு கொடுக்க நினைக்கிறது எல்லாமே யாருடையதா இருக்குங்க? எல்லாமே தேவனுடையதுதான். நம்ம நினைக்கிறோம் நம்ம புதுசா ஏதோ நம்மளுடைய எஃபர்ட் எடுத்து நம்ம அதை செய்யறோம்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாமே யாருடையது? எல்லாமே தேவனுடையது. தேவன் அழகா சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் பலிபீடத்தின் மேல பலியாக செலுத்தின அந்த ஒரு மிருகங்கள் அனைத்துமே யெகோவா தேவனுடையத ஒரு சொத்தாகத்தான் இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி ஆஃப் யெகோவா, அவருடைய அசத்த எல்லாமே. அப்ப பூமியின் மீது தேவன் உண்டாக்கிய சகலமும் தேவனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்திருக்குன்னு சொல்லி நான் பாக்குறோம். அப்ப தேவனுக்கு கொடுக்க நினைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற பாக்கியம். நம்ம கொடுக்கலன்னா தேவனுடைய வேலை நின்றுங்களா? நம்ம செய்யலன்னா தேவனுடைய காரியம் நின்றுமான்னு நினைக்க, அது ஏதோ ஒரு வகத்துல என்ன ஆகுங்க, தேவன் நடத்திடுவார். சோ தேவனுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப நாம தேவன் அவர் கூட இணைந்து செயல்படுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய 7வது தூதன் கூட ரீப்ரிண்ட் நம்பர் 5781-3 அங்க வந்து குறிப்பிடுறார். அப்போ ஒருத்தர் ஒரு பலனை கைமாற எதிர்பார்த்து செலுத்தக்கூடிய பலிகளையோ காணிக்கைகளையோ தேவன் என்ன பண்றது இல்லைங்க, அங்கீகரிக்கிறது இல்லை. அவர் எந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில செய்யறார் அப்படிங்கறதான் தேவன் என்ன பண்றார் பாக்குறார். அப்ப இது ரொம்ப ஒரு மோசமாகவும் ஒரு துக்ககரமாகவும் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எதிர்பார்ப்போடு அந்த ஒரு கிரியைகளை பலிகளை செலுத்தக்கூடியவங்களை பார்த்து கத்தர் சொல்றாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியேன். நம்ம எதிர்பார்ப்போடு ஏதாவது செய்துட்டா தேவன் சொல்லிட்டாங்க, நான் ஒரு காலம் உங்களை நான் அறியேன், என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அகன்று போங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது ஒரு ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயமாக இருக்கு. இது பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு, அதே சமயம் நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, நம்மளுக்கும் ஒரு எச்சரிப்பான ஒரு ஒரு பாடங்கள் தான் சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப தேவன் நமக்கு ஒன்றும் அவர் கடன்பட்டவர் இல்ல, நம்ம தான் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறோங்க, நிறைய நல்ல ஈவுகளை வாங்கியிருக்கோம். திருப்பி தேவனுக்கு அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம காட்டுறோமா நம்முடைய ஜீவியங்கள்னா அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. அப்ப தேவன் நமக்கு கடன்பட்டவர் இல்ல, நாம தான் அவர்கிட்ட கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய நம்ம எப்படித்தான் அவர் அழைக்கிறார், எப்படித்தான் அவளை நம்மளை பாதுகாக்கிறாருன்னா அவருடைய மேலான கிருபையினாலும் மேலான இரக்கத்தினாலும் தான் நம்மளை அவர் சேர்த்துக்கொண்டு நம்மளை அணைத்துக் கொள்றார் அப்படிங்கிறது கூட பாக்குறோம். அப்போ தேவனை அறிந்து அவரை தொழுது கொள்வதற்கு ஒரு கிருபை பெற்ற ஜனங்களாக நாம் இருக்கிறோம். We are creature of God's grace. அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்ற ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு உண்மையா இருக்கணும். அதைத்தான் அங்க தேவன் வந்து அந்த ஒரு வசனங்கள் மூலமாக குறிப்பிடுறார். மேலும் 50வது சங்கீதம் 12வது வசனம் 13வது வசனம்,
நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ.
பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதா தான் இருக்கு, எல்லாமே என்னுடையது. அப்ப இந்த ஒரு சங்கீதம் நம்ம தொடங்கும் போதே பார்த்தோம், நம்ம வல்லமையுள்ள ஒரு தேவன் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு அறிமுகத்தோட தான் நம்ம தேவனை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்தோம். அப்ப தேவன் தான் மகத்தான சிருஷ்டிகர், அனைத்து ஆற்றல்களுக்கும் ஜீவன்களுக்கும் அவர் தான் மூலம், அவர் தான் வந்து சோர்ஸ், அவர் தான். சோ அவர் மூலமாக நாம ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளாக நம்ம வந்து போறோம் அப்படின்னா, அது தேவன் எப்படி பாக்குறாங்கன்னா அவருடைய அன்பின் குமாரனுடைய அந்த ஒரு ஈடுபலியின் புண்ணியத்தினாலதான் நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியுதுன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப தேவன் உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனிடத்துல போறவங்க கிட்டத்தான் அவர் அதிகமா அந்த ஒரு தொடர்பு வைக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். பெயரளவுல விசுவாசிப்பவர்களுக்கு, பெயரளவுல அவர் கூட அர்ப்பணிப்புல இருக்கிறவங்கள தேவன் வந்து அதிகமாக பார்க்கறது இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் வந்து அப்படிப்பட்டவங்க கூட தன்னுடைய எதிர்பார்ப்பை, அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய திட்டங்கள் இருக்கும், அதை வந்து பகிர்ந்து கொள்றது இல்லை. ஏன்னா அவங்க உண்மை இல்லை, உண்மை இல்லாதவங்க கிட்ட ஒரு வேலை கொடுத்த எப்படி இருக்குங்க, அதுல ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வராது. அதனாலதான் தேவன் சொல்றாங்க, தேவன் அப்படிப்பட்டவர்களோட தம்முடைய எதிர்பார்ப்பை பகிர்ந்து கொள்றது இல்லை. ஏன்னா தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான எந்த வளங்களும் ஆற்றல்களும் சோர்சஸ் எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பே எப்படி இருக்குன்னா நீர்த்து போக செய்துட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாம இருக்கு அப்படிங்கறது கூட பாக்குறோம். அப்போ அவங்களுடைய தேவைகளுக்காகத்தான் தேவனை அவங்க வந்து தேடுறாங்க அப்படிங்கறது அங்க வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ நம்ம அவருக்கு வந்து ஒரு உண்மையுள்ள ஒரு ஜனங்களாக நாம ஜீவிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக வசனம் 14 பார்க்கும் பொழுது தேவனுக்கான நம்முடைய ஸ்தோத்திர பலி, அவர் தேங்க்ஸ் கிவிங் டு காட், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைய நீ வந்து செலுத்து அப்படின்னு சொன்ன. அப்ப எவங்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்றாங்களோ அவங்க தேவனுக்கு ரெண்டு விஷயம் செய்யணும், ஒன்னு ஸ்தோத்திர பலி, இன்னொன்னு பொருத்தனை. அப்ப இந்த ஒரு ரெண்டு எபிரேய வார்த்தைகளுடைய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தகவல்கள். முதல் எபிரேய வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்தோத்திர பலி பொருத்தனையில முதல் வார்த்தையை நாம எடுத்து பார்க்கலாம், ஸ்தோத்திர பலியிட்டு அப்படின்னு. அந்த ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறதுக்கான எபிரேய பதம் டோட்டா, இந்த ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறதுக்கான எபிரேய ஒரு பதம் வந்து டோட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இருக்கு. அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நன்றி பலி அல்லது நன்றி செலுத்துறது. இதற்கான அர்த்தம் நன்றி பலி அல்லது நன்றி செலுத்துறது. அப்போ ஸ்தோத்திர பலி கூட தேவனுக்கு செலுத்த வேண்டிய போஜன பலியும் ஒண்ணு இருக்கு. அதையும் தேவன் என்ன பண்றார், லேவிய ராகம் புத்தகத்தில் கொடுக்கிறார், நீ ஸ்தோத்திர பலி செலுத்துறியா, அது கூட என்ன பண்ணணும், அது கூட போஜன பலியை வந்து நீ வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த போஜன பலியின் மூலமாக தேவன் நம்மளுக்கு என்ன கற்றுத்தரார் அப்படின்னா, லேவிய ராகமத்துல பார்க்கும்பொழுது 7:12 ஸ்தோத்திர பலி கூட செலுத்த வேண்டிய போஜன பலிகள், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்தினா ஒரு 4 விஷயம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. எண்ணெயில பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்கள், என்னென்ன போஜனம் அங்க வந்து செலுத்தணும் அப்படின்னா, எண்ணெயில பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்கள், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகள், எண்ணெயில பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால செய்யப்பட்ட அதிரசங்கள், 4வது புளித்த மாவினால செய்யப்பட்ட அப்பம் அடைகள், இது வந்து அங்க வந்து செலுத்தணும் ஸ்தோத்திர பலி கூட. பாருங்க இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அழகா பொருந்தி வருது. அப்ப முதல் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், எண்ணெயில பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்கள், இதுல என்ன நம்மளுக்கு பாடம் அப்படின்னா, இது நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல அது வந்து அடையாளப்படுத்துது, ஜஸ்டிபிகேஷன் அண்ட் சாங்டிபிகேஷன் அது வந்து அடையாளப்படுத்துது. எப்படி அப்படின்னா, புளிப்பில்லாத அப்பம் அப்படிங்கிறது ஒரு பரிசுத்திற்கும் ஒரு பாவமில்லா தன்மைக்கும் அது வந்து ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி நாம் பாக்குறோம். மேலும் இது கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்ட நம்முடைய நிலையை அது பிரதிபலிக்குது அப்படிங்கறது பாக்கணும். எண்ணெயில பிசைறது, அப்ப எண்ணெயில பிசைறது அப்படிங்கறது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி நாம் பாக்குறோம். அப்ப பெரும்பாலும் அந்த ஒரு பரிசுத்த அபிஷேக எண்ணெயை போலத்தான் ஒளிவ எண்ணெயும் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப இது நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அங்க தேவன் சொல்லிட்டாங்க, இதை நீங்க செலுத்தணும், எண்ணெயில பிசைந்த அந்த ஒரு அதிரசங்களை செலுத்தணும், அதுதான் நம்முடைய நம்முடைய நீதிமானாக்கப்பட்டுதல் மற்றும் மகிமைப்படுத்தல் அதை வந்து அடையாளப்படுத்து. 2வது விஷயத்துல பார்க்கும் பொழுது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகள், இது வந்து நம்முடைய மகிமைப்படுத்தல் குறித்ததான நம்முடைய நம்பிக்கை, குளோரிபிகேஷன் அது அடையாளப்படுத்துது. எப்படின்னா இது நம்முடைய மகிமைக்கான நம்பிக்கையை குறிக்குது. அடை அப்படிங்கிறது சிறிதளவு ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஒளியினால் அதை முழுவதும் ஊடுருவி செல்ல முடியாது. இந்த சைடு அடை இருக்கு, இப்படி போகணும், அது ஓரளவுக்கு போகும், ஃபுல்லா அது வந்து போகாது. இது ஏற்படுத்தக்கூடிய வடிவங்களையும் நிழல்களையும் என்ன பண்ண முடியும்னா புரிந்து கொள்ள முடியும், ஷேடோஸ் அண்ட் ஷேட்ஸ். அப்ப இது நம்முடைய மகிமைக்கான நம்பிக்கையை குறிக்குது. மகிமையை நம்மளால தெளிவா பார்க்க முடியாது, ஆனா இந்த நம்பிக்கை மகிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய நம்மளுக்கு எப்படித்தான் நம்ம பார்க்கிறோம்னா ஒரு ஆத்துமனங்கூரமாக நம்ம பார்க்கிறோம். அதான் ஒன்னு யோவான்ல நம்ம பார்க்கிறோம் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல, ஆனாலும் ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கறத நாம் வந்து பார்க்கிறோம். மேலும் அதிலே 3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கறத அங்க வந்து குறிப்பிடுறார். அப்ப அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இது 2 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். 3 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், எண்ணெயில பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவுனால் செய்யப்பட்ட அதோட அடைகள். அப்ப இது எதை அடையாளப்படுத்துறது? இது நம்முடைய அக்னி போன்ற சோதனைகள் மற்றும் அனுபவங்கள் அதை அடையாளப்படுத்துது. ஆக்சுவலா வறுக்கணும்னா அதுக்கு என்ன வேணுங்க? வறுக்கணும்னா என்ன வேணும்? அதுக்கப்புறம் தீ வேணும், அக்னி கண்டிப்பாக வேணும். அப்போ அவர் ஃபயரி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு அனுபவங்கள், கடுமையான அனுபவங்கள் வந்து ஒரு சபை வகுப்பாக இருக்க வந்து தேவைங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அதான் சகோதரர் குறிப்பிடும் பொழுது சபை கடுமையாக சோதிக்கப்படணும், அது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் அவங்க வந்து கடுமையாக சோதிக்கப்படணும்னா, அப்படி அந்த ஒரு சோதிக்கப்படுதல் வந்தா தான் டிவைன் நேச்சர் திவ்ய சுவாபத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க வந்து குறிப்பிடுறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு இந்த மாதிரி பாடுகள் சோதனை எல்லாம் வந்துச்சு, அதுல எல்லாத்திலையும் அவர் எப்படித்தான் இருந்தார்னா பொன்னாக விளங்கிட்டார். அப்ப அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளும் கிறிஸ்து பட்ட பாடுகள் அவர் போல அவர் எப்படி சகிச்சாரோ அந்த மாதிரி நம்மளும் பாடுகளை சகித்தோம்னா நம்மளும் ஒரு மிகப்பெரியதான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சோதனைகள் எதற்காகனா, புடமிடுகிற ஒரு அக்னியை போல ஏன் அனுமதிக்கப்படுதுன்னா, அது நம்மை புடமிட்டு தூய்மைப்படுத்தி என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்குது. அதுக்காக இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து சபைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது பார்க்கும். அப்ப அடுத்ததாக 4 விஷயத்தை நம்ம போறோம், புளித்த மாவினால் செய்யப்பட்ட அப்பம். அப்போ நம்முடைய சரீரம் பாவம் நிறைந்தது, புளிப்பு நம்மளுக்கு நன்கு தெரியும், அது பாவத்தை அடையாளப்படுத்துது. சோ நம்முடைய சரீரம் பாவம் நிறைந்ததா இருந்தாலும் தேவனுக்கு நன்றியோடு இருக்கணும், நன்றியோடு இருக்கணும், தேங்க்ஃபுல்னஸ் டு காட், அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அப்ப தேவன் நம்மை நீதிமானாக்கி இருந்தாலும் அவர் நம்முடைய மாம்சத்தை பூரணப்படுத்தல, கட்டுங்களா, நீதிமானாக்கி இருக்கார், நம்முடைய மாம்சத்தை பூரணப்படுத்தல. அங்கங்க ஒரு சில பாவங்கள், ஒரு சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப நம்முடைய மாம்சத்திலும் உலகத்திலும் இருக்கும்படியான அந்த ஒரு கடினமான அந்த ஒரு பாவத்தினுடைய நிலைமையின் கீழே தான் நம்ம வந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டி இருக்கு. சோ இந்த நிலைமைகள் வந்து தேவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணிருக்கூடாதுனா பிரேக் பண்ணிருக்கூடாது அப்படிங்கறத நாம வந்து பார்க்கிறோம். தேவனுடனான அந்த ஒரு நன்றி உணர்வை முறிப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இந்த ஒரு தேவனுடனான நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அது என்ன பண்ணுதுன்னா அது உதவுது. அது மட்டும் இல்லாம நாம் தேவன் பேர்ல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம், எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அது காட்டுவதற்கும் அவசியமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்ப நாம் என்ன பாவத்தில் இருந்துட்டாலும் எப்படி இருந்தாலும் தேவனுக்கு எப்படி இருக்கணுங்க, உண்மை உள்ளவர்களாக நம்ம அந்த ஒரு சிந்தை அவரை நோக்கி பயிற்றுவிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு முதல் விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப ஸ்தோத்திர பலி இடும்போது இப்படிப்பட்ட போஜன பலிகள் கொடுக்கணுங்கிறத சொன்னாரு. அடுத்தது உன் பொருத்தனையை செலுத்தி அப்படிங்கறத பிற்பகுதியில் நாம் வந்து பார்த்தோம். 50:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனையை செலுத்து அப்படி. அப்ப அந்த பொருத்தனை அப்படிங்கிறது என்னுடைய எபிரேய பதம் என்ன அப்படின்னா நெடர், NEDAR, அதனுடைய ஸ்ட்ராங்ஸ் நம்பர் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் கூட என்னதான் இருக்குன்னா பொருத்தனைன்னு தான் இருக்கு. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கக்கூடிய பொருத்தனைகள், இரத்த பலிகள் கூட அது தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். லேவியராகம புஸ்தகத்துல 22:18 நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் தங்களுடைய பொருத்தனையின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலி, அப்ப சர்வ அங்கத்தையும் தகனம், அதுதான் அங்க குடிக்க. பெரும்பாலும் அது ரத்த பலிகள், பொருத்தனைகள் வந்து ரத்த பலிகள் கூட தொடர்புடையதாக இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு சுவிசேஷ யுக உண்மையான அர்ப்பணிப்பானது மரணம் வரையிலான பொருத்தனையை உட்படுத்தினதாக இருக்குது அப்படிங்கறத கூட நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப சொல்லலாம், இப்போ கொரிந்தில் எழுதும் பொழுது சொல்றாங்க, நான் அனுதினமும் சாகிறேன். 1 Corinthians 15:31 டையிங் டெய்லி, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஒரு வசனம் வலியின் மரணத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் நான் அனுதினமும் சாகிறேன் அப்படிங்கிறது வலியின் மரணத்துக்கு கூட தொடர்புள்ளதாக இருக்குது. இதே மாதிரி ஒரு வசனம் சங்கீத புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்கிறோம், 116 வலியின் மரணத்தோட இன்னும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்ப பொருத்தனையை செலுத்தக்கூடிய அந்த ஒரு காரியங்கள்ல இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, எப்படித்தான் இருக்கணும்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மரணம் கூட தேவனுடைய பார்வையில அருமையாக இருக்கணும். அப்ப அந்த ஒரு சங்கீதம் 116:14-18 எப்படிப்பட்டதான ஒரு மரணம், எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை பரிசுத்தவான்கள் காட்டணும் ஜீவிக்கணும் அப்படிங்கறத அங்க குறிப்பிடுற அந்த ஒரு 16:18. அப்ப அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அங்க வசனம். அப்ப தேவன் மீது நாம வைத்திருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய விசுவாசத்தையும் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக நாம் இருக்கணும். அப்படின்னா நம்முடைய நேர்மைத்தன்மையை காட்டணும் எல்லா ஜனங்கள் முன்பாகவும், நம்முடைய தேவன் மேல நாம் எவ்வளவு எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத காட்டணும் எல்லா ஜனங்கள் மத்தியிலையும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம்னா தேவனுடைய பார்வையில் அந்த வாழ்க்கை அந்த ஒரு பலி எப்படிப்பட்டதா பார்ப்பார் அப்படின்னா அருமையானது. இது தேவன் எவ்வாறு நம்முடைய அர்ப்பணிப்பை மதிப்பிடுறார் அப்படிங்கறத அந்த ஒரு அருமையானது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு அடையாளப்படுது. மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அப்படிங்கிறது தேவனுடைய ஊழியத்துல மரணம் அடைகிறது தான் அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் அழைக்கப்பட்டவர்களின் பரிசுத்தவான்களின் ஒரு முடிவாக இருக்கணும் இருக்குது. அதுதான் அந்த ஒரு சங்கீத பகுதிகளில் நம்ம வந்து வாசிக்கிறோம். இறுதியாக நம்ம பார்க்கிறோம் அந்த ஒரு வசனம் 15:23 இறுதி மீட்பு மற்றும் ஆசீர்வாதம், ஃபைனல் டெலிவரன்ஸ் அண்ட் பிளஸிங். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, தேவன் சொல்றாங்க 50:15 ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவன் இடத்துல பொருத்தனை செய்யறதும் அனுதினமும் நன்றி செலுத்துறதும் பெரும்பாலும் நம்மளுக்கு என்னதான் விளைவிக்கும் அப்படின்னா, ஒரு சில துன்பங்களை நம்மளுக்கு விளைவிக்கும். அதான் 2 Timothy 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சிக்ஷைகள் துன்பங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்முடைய அன்பான பரலோக தந்தை மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காங்க, அந்த சோதனைகள்ல இருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நான் விடுவிப்பதாக. அதுதான் சொல்ற, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்றேன், ஆறுதல் கொடுக்கிறோம், விடுவிக்கிறேன். அப்ப துன்பத்திலிருந்து விடுவிப்பதாக நம்முடைய அன்பான தந்தை நம்மளுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறார். மேலும் தேவன் சொல்றாங்க, சபை வகுப்பார் கூட நான் எந்நேரம் இருக்கிறேன், எப்பவும் நான் அவங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். அப்ப ஆபத்து காலத்துல கூட இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை பலப்படுத்தவும் செய்யறார் அப்படிங்கிற ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு பலப்படுத்துதல் அப்படிங்கிறது மரணத்தின் மூலமாக இருந்தாலும் கூட, நம்மளை தப்புவிக்கிறது அப்படிங்கிறது மரணத்தின் மூலமாக இருந்தாலும் கூட, அதன் மூலம் ஒரு இறுதி விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஃபைனல் டெலிவரன்ஸ் அண்ட் பிளஸிங் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவருக்காக வாழ்ந்த அவர் நியமித்தந்த ஒரு பாதையில ஓடி நாம மரணிக்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு அருமையான ஒரு சாக்கியம். அதுக்காகத்தான் நாம் எல்லாரும் இங்க என்ன பண்ணிருக்கிறோங்க, கூடியிருக்கிற அன்புக்குரிய சகோதர சொல். அப்ப இது ஒரு அருமையான ஒரு விடுதலையாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதான் நம்ம யூதா 1:24 வலுவானபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். அப்ப நாம இந்த ஒரு மகிமையுள்ள சன்னிதானத்துல நம்ம எப்படித்தான் போக முடியும்னா, நம்முடைய மரணத்தின் மூலமாகத்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா போக முடியும். அப்ப அந்த ஒரு மகிமையுள்ள சன்னிதானத்துல மரணத்தின் வாயிலாகத்தான் நாம் வர முடியும். ஆனா அதே சமயம் முதலாம் உயிர்த்தெழுதல விழித்தளருது அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த ஒரு பேரானந்தம், எக்ஸீடிங் ஜாய், அது ரொம்ப மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கறது நாம வந்து பார்க்கிறோம். அந்த 15வது வசனத்தில் வசனம் சங்கீதம் 50 வசனம் 16 22 வரைக்கும் அதுல அர்ப்பணிக்கப்பட்ட மரண பரியந்தம் பலி செலுத்தும் ஆவி இல்லாதவங்களை குறித்து அங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அர்ப்பணிக்கப்பட்ட மரண பரியந்தம் பலி செலுத்தக்கூடிய ஆவி இல்லாதவர்களை பற்றி குறிப்பிடுது. அப்ப இது ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு ஒரு நியாய தீர்ப்பின் சங்கீதம் சொல்லி, அப்ப தேவனுடைய விஷயத்துல நம்ம கவனிக்கும் பொழுது துன்மார்க்கரும் தேவனுடைய ஊழியத்தினுடைய அந்த ஒரு ஸ்தானத்தை தவறாக எடுத்துக்கொள்பவர்களுக்கும் எதிராக அந்த ஒரு நியாய தீர்ப்பு கடுமையானதாக இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். குறிப்பா பெயர் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்க சகோதரர் குறிப்பிடுறார். ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு பாஸ்தாங்களினுடைய முகமூடி நடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அங்க என்ன பண்ணுன்னா அது வந்து அவிழ்க்கப்படும் அப்படிங்கறத பார்க்கிறோம். மேலும் இந்த ஒரு 50வது சங்கீதம் வசனம் 16-22 குறிப்பா நாம பார்க்கும் பொழுது மனம் திருந்தாதவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், சரியானதை அறிந்திருப்பாங்க, போதிப்பாங்க, ஆனா அதை கடைபிடிக்க மாட்டாங்க. போதிப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, ஆனா அதை கடைபிடித்து நடப்பாங்களா, நடக்க மாட்டாங்க. தேவ பக்தியின் வேஷம் தரித்திருப்பாங்க, தேவனை மறுதளிப்பவங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய 7வது தூதனும் எச்சரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசி வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். 50வது சங்கீதம் 23வது வசனம்.
ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.
ஸ்தோத்திர பலியிடுகிறவன், நம்ம பார்த்தோம் ஸ்தோத்திர பலி விளக்கங்கள் பார்த்தோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் நம்ம பார்க்கும். அப்ப இந்த இறுதி வசனம் தேவனை மகிமைப்படுத்துவதனுடைய ஒரு மதிப்பை காட்டுது. தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படிங்கறத காட்டுது. அதாவது நாம் தேவனை மகிமைப்படுத்துறது அப்படிங்கிறது அவருக்கு தேவை அப்படிங்கறக்காக நாம மகிமைப்படுத்துறது இல்ல. அவர் வந்து என்னை மகிமைப்படுத்தணும் அப்படி அவர் தேவை அப்படிங்கறக்காக இல்ல, மாறாக நாம் தேவனை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரியதான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்மளுடைய நன்மைக்காகத்தான் நாம் என்ன பண்றோங்க, தேவனை துதிக்கிறோம். மாறாக அவர் நீங்க என்ன துதிங்க துதிங்கன்னு அவர் சொல்றதாக இல்ல, அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்போ அது நம்முடைய நித்தியத்திற்கும் மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அந்த நிலைக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும். சோ தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு மிகுந்த நன்மை பயப்பதாக இருக்கும். பிரைசிங் காட் இஸ் குட் ஃபார் அஸ், நம்மளுக்கு தான் நன்மை. அதைத்தாங்க அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு 23வது வசனத்துல வரக்கூடிய வழியை, வழி அப்படிங்கிறது அதனுடைய எபிரேய வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது டெரக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்ப இதுல டெரக் அப்படிங்கறதுனுடைய அந்த ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, வழி, பயணம், வாழ்க்கையின் போக்கு, இப்படி ஒரு சில விளக்கங்கள் நம்முடைய குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த ஒரு வசனம் தேவனை உண்மையாக தொழுது கொள்பவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நடத்தையை பத்தி பேசுது, அவர் கேரக்டர். அப்போ நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கறது குறித்து இந்த வசனம் நம்மளுக்கு குறிப்பிடுது. நாம் நம்முடைய வாழ்க்கைய தெய்வீக சித்தத்திற்கு இசைவாகவும் அவர் விரும்புற மாதிரியும் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நம்ம முறைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கறத இந்த வசனம் நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்துது. அப்படி செய்யறதுதான் தேவனுடைய ரட்சிப்புக்கு நம்மளை வழி நடத்தும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன பண்றதுன்னா அந்த ஒரு 23வது வசனத்தின் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கொள்றோம். அப்ப இது நம்ம பார்த்துட்ட இந்த ஒரு 50வது சங்கீதத்தினுடைய வசனம் 1-23 வசனத்தினுடைய ஒரு விளக்கமாக நம்முடைய சகோதரர்கள் குறிப்பிடுறாங்க. இதனுடைய சுருக்கம், சம்மரி, ஒரு சின்ன ஒரு சுருக்கம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 3 விஷயம் இந்த ஒரு 50வது சங்கீதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட பல பாடங்களிலிருந்து 3 முக்கியமான காரியங்களை நாம வந்து பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த ஒரு 50வது சங்கீதமானது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் பார்த்துட்டோம். தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் துவக்கத்தையும் இது காட்டுது பார்த்துட்டோம். நாம் நமது பலியினாலான உடன்படிக்கையை உறுதி செய்யறதன் மூலமாக நம்முடைய பரலோக வீட்டில் உள்ள பரிசுத்தவான்களோடு நாம் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு ஏதுவாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நாம் பார்க்கும். 3வது விஷயத்த நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதையும் விலையேறப்பெற்ற அருமையான மரணத்தை அடையவும் நாம தவறிடக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப இன்றைக்கே ரட்சணிய நாள், இது தேவன் பாராட்டிட்டுதான மிகப்பெரியதான கிருபை. சோ அன்புக்குரிய சகோதர சோழ, என்னுடைய பரிசுத்தவான்களை, என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற ஒரு மிகப்பெரியதான ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சபை ஜனங்களாக நாம் இருக்கிறோம். சோ தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்திலும் இப்படிப்பட்டதான சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் பாராட்டிட்ட இரக்கம் தயவுக்கு நன்றிகளை நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். இப்படிப்பட்டதான வாய்ப்பு வழங்கின கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் என்னுடைய வாய்ப்புகளை நான் தெரிவித்துள்ளேன். ஆமென்.